I was thinking today about a word that Jesus spoke to his disciples in John 14.
யோவான் என சுவிசேஷம் 14 அதிகாரத்தில் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு பேசின வார்த்தைகளை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன்.
See, Jesus had been with his disciples for 3.5 years.
3.5 ஆண்டுகளாக இயேசு தம்முடைய சீஷர்களோடு கூட இருந்தார்.
And this is the last night that he was going to be, after breaking bread with them, he shared a few things with them.
இதுதான் கடைசி இரவு தம்முடைய சீஷர்களோடு கூட செலவு செய்கிற நேரம். அந்த கடைசி ராபஞ்சன பந்தியிலே இருந்து அவர்களோடு கூட காரியங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
And they have heard for 3.5 years the most powerful messages that any prophet or any man spoke on earth in thousands of years.
ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எந்த ஒரு தீர்க்கதரிசியும் பேசிராத, எந்த ஒரு பிரசங்காரம் பேசிராத வல்லமையான காரியங்களை இயேசு பேச அவருடைய சீஷர்கள் கேட்டிருந்திருக்கிறார்கள்.
100 of our sermons cannot equal one of Jesus' sermons.
இயேசுவினுடைய ஒரு பிரசங்கத்திற்கு நூற்றுக்கணக்கான நம்முடைய பிரசங்கங்கள் அது நிகரே இல்லை.
And remember, they were listening to him for 3.5 years.
3.5 ஆண்டுகளாக இயேசுவுக்கு செவி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Absolutely correct doctrine, anointed, every message was anointed.
ஒவ்வொரு செய்தியும் அபிஷேகிக்கப்பட்ட செய்தியாக இருந்தது. உபதேசம் மிகவும் நேர்த்தியானதாய், நுணுக்கமானதாய், சரியானதாய் இருந்தது.
At the end of it, you could say that they would should be very spiritual people by that time.
இவைகளின் முடிவிலே கண்டிப்பாக அந்த சிஷ்யர்கள் மிகுந்த ஆவிக்குருளாய்தான் மாறி இருந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லலாம்.
See, we sometimes think that just because we listen to a lot of good messages, we're going to be spiritual.
நாம் ஏதோ நல்ல ஆவிக்குரிய செய்திகளை கேட்பதினாலே நாம் ஆவிக்குருளாய் மாறி விடுகிறோம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
One of the things we learn from the Gospels is you can listen to the best preacher in the world for 3.5 years every day and not become spiritual.
3.5 ஆண்டுகளாக நீங்கள் மிகவும் நேர்த்தியான ஒரு ஆவிக்குரிய மனிதனிடத்திலிருந்து நீங்கள் சத்தியங்களை கேட்டுக் கொண்டிருந்தும் நீங்கள் ஆவிக்குரிய மாறாமல் இருக்க முடியும் என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது.
At the end of it all, we can say what Jesus says to them in chapter 14, verse 18.
14:18 அதனோட முடிவிலே ஆண்டவர் சொல்கிறார்,
I will not leave you as orphans.
நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்.
You know what an orphan is?
ஒரு அனாதை, திக்கற்றவன் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா?
No father, no mother.
அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை.
Very insecure.
மிகவும் பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை.
I don't know if anybody sitting here has been an orphan.
இங்கே உட்கார்ந்திருக்கிற யாராவது ஒருவராவது நீங்கள் அனாதையாக இருந்திருக்கலாம் இல்லையா எனக்கு தெரியவில்லை.
It means from childhood you had your father and mother were both dead.
சிறு பிராயம் முதல் அப்பா அம்மா மரித்து விட்டார்கள் என்ற ஒரு நிலைமை.
I met many people whose one parent died when they were very small.
ஆனால் நான் அனைவரை சந்தித்திருக்கிறேன், அவர்களுக்கு பெற்றோர்களை ஒருவர் மரித்திருக்கிறார்கள்.
There are very few people I met in my life who both parents were dead.
ஆனால் பெற்றோர் இருவருமே மரித்து அனாதையாக இருக்கக்கூடிய வெகு சிலரை தான் சந்தித்திருக்கிறேன்.
I have tried to understand how an orphan feels.
ஒரு அனாதை எப்படி உணர்வான் என்பதை நான் விளங்க முற்பட்டிருக்கிறேன்.
When I minister the word, I try to understand how everybody feels.
நான் தேவனுடைய வார்த்தையை போதிக்கும் பொழுது ஒவ்வொருவரும் எப்படி உணர்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள நான் விரும்புகிறேன்.
Otherwise I can't minister to them.
இல்லாவிட்டால் நான் அவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது.
So I tried my best to understand how an orphan feels because I was not an orphan.
நான் ஒரு அனாதையாக இருந்ததில்லை, ஆகவே ஒரு அனாதைக்கு உணர்வுகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை நான் கற்பனை செய்து பார்த்திருக்கிறேன்.
How does it feel not to have a father or mother from childhood?
சிறு பிராயம் முதல் அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை என்றால் எப்படி அவனுடைய உணர்வுகள் இருக்கும்?
And you are brought up by some uncle who may not treat you properly.
உங்களை சரியாக நடத்த தெரியாத, சரியாக நடத்தாத ஒரு மாமா உங்களை வளர்த்திருக்கலாம், சித்தப்பா வளர்த்திருக்கலாம்.
An auntie who doesn't treat you the same way they treat their own children.
தங்களுடைய சொந்த பிள்ளைகளை எப்படி நடத்துறாரோ அதுபோல உங்களை நடத்தாதபடி வித்தியாசமா நடத்தக்கூடிய ஒரு அத்தை நடத்தில வளர்ந்திருக்கலாம்.
Or from 3 years old you're in some orphanage where you don't know who is who.
அல்லது 3 வயதிலேயே ஒரு அனாதை இல்லத்திலே சேர்ந்து யார் யார் என்றே தெரியாதபடி, உறவினர்களே தெரியாதபடி அனாதை இல்லத்திலே வளர்ந்திருக்கலாம்.
We need to be very grateful that we have parents.
நமக்கு பெற்றோர்கள் இருக்கிறபடினாலே நாம் மிகுந்த நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
Many children are not grateful that they have parents.
அநேக பிள்ளைகள் பெற்றோருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பதில்லை.
They are grateful only after their parents die.
பெற்றோர் மரித்த பிறகு தான் பெற்றோருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பார்.
That's too late.
அது மிகவும் காலதாமதமாகி விட்டது.
But to be an orphan is one of the most helpless situations to be in the world.
ஆனால் இந்த உலகத்தில் உதவியற்ற ஒரு நிலை இருக்குமானால் அனாதையாக இருப்பதுதான்.
And Jesus said to these disciples.
இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு பார்த்து சொல்கிறார்,
In the whole world among all the millions of people in the world that time these 12 were the most privileged people.
அந்த நாட்களிலே வாழ்ந்த கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலே மிகவும் பாக்கியம் பெற்ற மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த 12 சீஷர்கள்
தான். One of them had gone away in chapter 13, so 11 were left.
13 அதிகாரத்திலே ஒருவன் போய்விட்டான், ஆகவே மீதி 11 பேர் தான் இருக்கிறார்கள்.
And these 11 were the most sincere and most wholehearted people in the whole world.
அந்த முழு உலகத்திலேயே மிகவும் நேர்த்தியான, மிகவும் நேர்மையான, மிகவும் நல்ல ஆவிக்குரிய மக்களாய்
They had given up their jobs to follow Jesus.
இயேசுவை பின்பற்றும்படியாக தங்களை வேலையை விட்டு விட்டார்கள்.
They had heard the finest preacher for 3.5 years.
அவர்கள் நல்ல நேர்த்தியான ஒரு பிரசங்காரனுடைய போதகத்தை 3.5 ஆண்டுகள் கேட்டிருக்கிறார்கள்.
But they were still orphans.
ஆனாலும் அவர்கள் அனாதைகளாகவே உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
That teaches me.
இது எதை என்ன போதிக்கிறது எனக்கு?
Most people in our churches are like orphans.
நம்முடைய சபையிலே அநேகர் அனாதைகளை போலதான் இருக்கிறார்கள்.
They hear wonderful sermons, they are still orphans.
அவர்கள் அற்புதமான பிரசங்கத்தை கேட்கிறார்கள், அனாதைகளாகவே இருக்கிறார்கள்.
They never miss a meeting, but they are still orphans.
ஒரு கூட்டத்தை கூட தவற விடுவதில்லை, ஆனாலும் திக்கற்றவர்களாக இருக்கிறார்கள்.
They see God doing many wonderful things, they are still orphans.
தேவன் அற்புதமான காரியங்களை செய்வதை பார்க்கிறார்கள், ஆனாலும் அனாதைகளாகவே இருக்கிறார்கள்.
And what is the mark that they are orphans?
அவர்கள் அனாதைகளாக இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் என்ன?
They are afraid.
பயப்படுகிறார்கள்.
What will happen in the future?
எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ?
Who will take care of me?
யார் எங்களை பராமரிப்பார்கள்?
You know, a child who is even 8-10 years old who's got parents is not bothered.
8-10 வயது நிரம்பிய ஒரு மகன் பெற்றோர் இருந்தால் அவன் அதை குறித்து கவலைப்படுவதில்லை.
Even if the landlord has told them to get out of the house by tomorrow morning, you have not paid the rent.
வீட்டு சொந்தக்காரர் நீ வாடகை செலுத்தவில்லை, நாளைக்கே வீட்டை காலி பண்ணு என்று சொன்னாலும் கூட.
And they don't have another house.
அவர்களுக்கு இன்னும் போவதற்கு இன்னொரு வீடு இல்லை.
Father and mother are awake, worried, but the 8-10 year old children are fast asleep. They are not worried.
அப்பா அம்மா கவலைப்பட்டு முழித்துக் கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் 8-10 வயது பையன் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறான்.
They say, no, my dad has got to take care of all that. I'm not worried.
என்னுடைய அப்பா அதை தான் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும், அவருடைய வேலை, நான் அதற்காக கவலைப்பட போவதில்லை என்று சொல்வான்.
We may believe that God is a father, but the test is when we are anxious.
தேவன் நம்முடைய அப்பா தகப்பன் என்று நாம் விசுவாசிக்கலாம், ஆனால் அது உண்மையா இல்லையா என்று நாம் சோதிக்கப்படும் பொழுதுதான் தெரிகிறது.
Orphans are anxious.
அனாதைகள் எப்பொழுதுமே கவலைப்படுவார்கள்.
They are very insecure.
பாதுகாப்பற்ற உணர்வோடு கூட இருக்கிறார்கள்.
They feel that people are out to hurt them.
எப்பொழுதுமே ஜனங்கள் நமக்கு தீமை செய்து விடுவார்களோ என்ற பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
And if they hear two people talking, they are sure they are talking about them only.
யாராவது ரெண்டு பேர் வேறு கதை பேசிக் கொண்டிருப்பார்கள், பார்த்த உடனே ஓஹோ நம்மளை பற்றி தான் பேசிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள்.
And talking something bad only.
நம்மை பற்றி கெட்ட காரியத்தை தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
They may not be talking about you at all.
இவரை பத்தியே பேச மாட்டார்கள்.
But that is how orphans feel.
இதுதான் ஒரு அனாதையினுடைய உணர்வு.
Suspicious.
எப்பொழுதுமே சந்தேக கண்ணோட்டம்.
All women who are suspicious of their husbands, they are orphans.
தங்களுடைய கணவரை பற்றி சந்தேக கண்ணோடு கூட பார்த்துக் கொண்டே இருக்கக்கூடிய மனைவிமார்கள் எல்லாரும் அனாதைகளாக இருக்கிறார்கள்.
Husbands who are suspicious or upset with their wives, they are orphans.
மனைவின் மீது சந்தேகப்பட்டு மனத்தாங்க அடையக்கூடிய கணவன்மார்கள் ஒவ்வொருவரும் அனாதைகளாக இருக்கிறார்கள்.
Those who are in competition with other brothers to show that I am better, they are orphans.
மற்ற சகோதரர்களை காட்டிலும் நான் சிறந்தவன், மேன்மையானவன் என்று சொல்லி ஒரு போட்டி மனப்பான்மை இருந்தாலே அவர்கள் அனாதைகள் தான்.
Those who want to show that I am doing a greater work for God than that brother in that church there.
அங்கே உள்ள சபையிலே இருக்கக்கூடிய அந்த சகோதரர் செய்வதை காட்டிலும் நான் மேன்மையான ஒரு வேலையை செய்கிறேன் என்ற ஒரு போட்டி மனப்பான்மை வந்தாலே அவர்கள் திக்கற்றவர்கள்.
An orphan cannot work along with others. He can only work alone.
ஒரு அனாதை அல்லது திக்கற்றவன் தனியாக தான் வேலை செய்ய முடியுமே ஒழிய மற்றவர்களோடு கூட சேர்ந்து அவனால் இயங்கி வேலை செய்ய முடியாது.
The moment he starts working with somebody else's clash.
எப்பொழுது மற்றவர்களோடு கூட இணைந்து செயல்பட ஆரம்பிக்கிறாரோ அப்பொழுதே பிணக்குகள், பிரச்சனைகள் வந்து விடுகிறது.
Alone he can do wonderful things.
தனியாக தனித்தனியாக விட்டால் அற்புதமான காரியங்களை செய்து
விடுவார். Cannot cooperate.
ஆனால் அவரோடு கூட இசைந்து செயல்பட முடியாது.
Spirit of competition is there.
அங்கே ஒரு போட்டியின் ஆவி இருக்கிறது.
Even when he prays, he wants to show that he can pray well.
ஜெபிக்கும் பொழுதும் கூட நான் நன்றாக ஜெபிக்க முடியும் என்பதை காண்பிப்பதற்காக ஜெபிக்கிறவராய் இருக்கிறார்.
And when he preaches, he is not desiring to help people but to impress people.
பிரசங்கிக்கும் பொழுதும் கூட எப்படியாவது ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற மனப்பான்மை அல்ல, ஆனால் எப்படியாவது கவர வேண்டும் என்று பிரசங்கிக்கிறார்.
And you know, when such orphans become parents, they communicate that spirit to their children.
இப்படிப்பட்ட திக்கற்றவர்களா இருக்கக்கூடிய ஆவியில் இருக்கிறவர்கள் அவர்கள் வளரும் பொழுது தங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த ஆவியை கொடுத்து விடுகிறார்கள்.
They communicate just like we communicate our facial features and diseases in our blood to our children.
எப்படி நம்முடைய முக ஜாடை நம்முடைய பிள்ளைகளுக்கு போகிறதோ, எப்படி நம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள் பிள்ளைகளுக்கு போகிறதோ, அதே போல இந்த ஆவியும் போகிறது.
We communicate our spiritual insecurities also to our children.
நம்முடைய ஆவிக்குரிய பாதுகாப்பற்ற தன்மையையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுகிறோம்.
So I have seen one of the most important things is to be free from being an orphan.
நான் பார்த்த முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த திக்கற்ற அனாதை என்ற நிலையிலிருந்து விடுதலை ஆவது.
I'll give you my testimony. After being born again for 16 years, I was an orphan.
நான் என்னுடைய சாட்சி உங்களுக்கு சொல்லட்டுமா? ரட்சிக்கப்பட்ட பிறகும் 16 ஆண்டுகளாக நான் ஒரு அனாதை என்ற உணர்வில் வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
Serving the Lord and I was an orphan.
நான் தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் ஒரு அனாதையாகவே இருந்தேன்.
I know from my experience what it is to be an orphan.
என்னுடைய அனுபவத்திலிருந்து அனாதையா இருப்பது என்றால் என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
And Jesus said to his disciples, I will not leave you orphans.
இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து நான் உங்களை திக்கற்றவளாக விடேன் என்று சொல்கிறார்.
We need to know God as our father.
நாம் தேவனை நம்முடைய தகப்பனாக அறிந்திருப்பது நல்லது.
And most Christians don't know God as their father.
ஆனால் அநேக கிறிஸ்தவர்களுக்கு தேவனை தங்கள் தகப்பனாக அப்பாவாக அறியவில்லை.
Here's one test.
இங்கே ஒரு தற்பரிசோதனை இருக்கிறது.
When you pray,
நீங்கள் ஜெபிக்கும் பொழுது,
in public,
பொதுப்படையாக ஜெபித்தாலும் சரி,
or especially in private,
அல்லது குறிப்பாக அந்தரங்கத்திலே நீங்கள் ஜெபித்தாலும் தனி ஜெபத்திலே ஜெபித்தாலும் சரி,
how do you pray?
எப்படி நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்?
Do you say ஆண்டவரே or அப்பா?
ஆண்டவரே என்று ஜெபிக்கிறீர்களா அல்லது அப்பா என்று ஜெபிக்கிறீர்களா?
That shows whether you are an orphan or not.
அந்த ஜெபத்தின் அந்த முதல் வார்த்தையே நாம் அனாதைகளா இல்லையா என்பதை காண்பித்து விடுகிறது.
Most people say ஆண்டவரே.
அநேகர் ஜெபிப்பது ஆண்டவரே என்று தான் ஜெபிக்கிறார்கள்.
There's nothing wrong in that.
அதுல தவறு ஒன்றும் இல்லை.
But why is it always ஆண்டவரே even though Jesus said when you pray say father?
நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிதாவே என்று ஜெபிங்கள் அப்பாவே என்று ஜெபிங்கள் என்று இயேசு கற்றுக் கொடுத்திருந்த போதும் ஏன் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறோம்?
Even the word பிதாவே is a sort of a formal.
தமிழிலே பிதாவே என்ற வார்த்தை கூட மிகவும் முறை சார்ந்த ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது.
Appa is the right word.
அப்பாதான்.
See, my children, when they come to me, they don't call me dear father.
என்னுடைய பிள்ளைகளுடைய அப்பா என்னிடத்தில் வரும் பொழுது அன்பான தகப்பனே என்று நான் கூப்பிடுவதில்லை.
They say daddy.
அப்பா என்று தான் கூப்பிடுகிறார்கள்.
How do your children call you?
உங்கள் பிள்ளைகள் உங்களை எப்படி அழைக்கிறார்கள்?
Dear father is so sort of formal. He said, what's
arimana thavpone endra alaikkirargala?
We have to know God as our father.
Nammudaiya devanai nam appavaga arindirukka vendum.
Look at so many of our songs written by people who don't know God as their father.
Devanai thangudaiya appavaga ariyadavargal katti iyettana ethaniyo paadargalai paarungal.
Look at all the Tamil songs.
Neengal kripaga Tamil paattugal ellam paarungal.
How many songs do you find father?
Appave endru paadakudiya paadal ethana irukkirathu?
Lord of them are Jehovah.
Jehovah endru than aneiga paadal irukkirathu.
Is his name Jehovah?
Avade per Jehovahva?
Yes.
Aam.
But if my children came to me and said Mr. Poonen,
enudaiya pillaiyil nei paarthu Thiru Poonen avargalai endru koopittaal eppadi irukkum?
I'd say, why are you angry with me? Why are you calling me that?
Enna manmargale en meedhu koopama enna nadandhadhu ungalukku endru ketpen.
Suppose your child came and called you by your official name.
உங்களுடைய அலுவலக பெயரை மூலமாக உங்களுடைய பிள்ளைகள் வந்து உங்களை கூப்பிட்டால் எப்படி இருக்கும்?
You'd really think they were angry with you.
உண்மையாலுமே உங்கள் மீது கோபப்பட்டிருக்கிறார்கள் என்று தான் எண்ணுவீர்கள்.
I'll tell you.
நான் சொல்கிறேன்.
I never call him Jehovah even though he is Jehovah.
அவர் யெகோவாவாக இருந்தாலும் கூட நான் அவரை யெகோவா என்று அழைப்பதில்லை.
For me,
என்னை பொறுத்தவரை
he is daddy.
அவர் அப்பா.
Jesus taught me to call him that. That's what I call him.
இயேசு அப்படி தான் தேவனை அழைக்க முடியாது கற்றுக் கொடுத்தா நான் அப்படிதான் அழைக்கிறேன்.
I don't deserve it.
நான் அதுக்கு தகுதி பெற்றவன் அல்ல.
I deserve to be in hell today.
இன்றைக்கு நான் நரகத்திலே தான் இருந்திருப்பேன்.
I'm not saying that to be humble. I am absolutely convinced. I don't know about you. I'm convinced about myself.
நான் இதை என்னை தாழ்த்து முடிக்காக அப்படி சொல்லவில்லை. நான் முற்றிலுமாய் ஒத்துக்கொண்ட ஒரு காரியத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன்.
I'm deeply grateful for my salvation after 50 years because I'm absolutely convinced I deserved only hell.
நான் நரகத்துக்கு மட்டுமே தகுதியானவன் என்பதை முற்றிலுமாய் உணர்ந்தபடியாலே இன்றைக்கு கிடைத்த இந்த ரட்சிப்புக்காக நான் ஆழமாய் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன்.
That's not a theological statement. It's a truth.
நான் சொல்லுகிறது ஒரு இறையியல் சார்ந்த ஒரு வாசகம் அல்ல, அது ஒரு மெய்.
I believe that many believers are not convinced about that.
ஆனால் அநேக விசுவாசிகள் இதை குறித்து உணர்த்தி வைக்கப்படுவதில்லை.
The more you are convinced that you deserve nothing but hell, you will be a tremendously grateful person.
நரகத்தை தவிர வேறு ஒன்றுக்குமே நான் தகுதி இல்லை என்று நீங்கள் உணரும் பொழுது நீங்கள் அதிகமாய் நன்றி உள்ள ஒரு மனிதனாய் மாறுவீர்கள்.
Now, I'm not saying we shouldn't call him Lord because sometimes I do pray Lord.
ஆண்டவரே என்று அழைக்க கூடாது என்று சொல்லவில்லை. சில சமயத்தில் நான் ஆண்டவரே என்று அழைக்கிறேன்.
Even the apostles sometimes prayed Lord.
அப்போஸ்தலரும் கூட ஆண்டவரே என்று கூப்பிட்டார்கள்.
He is Lord and there's nothing wrong in calling him that.
அவர் கர்த்தர். அதிலே தவறு ஒன்றும் இல்லை அப்படி அழைப்பதிலே.
Most of the time if you call him Lord it's possible that you don't know him as father.
ஆனால் அநேக சமயங்களிலே நீங்கள் அவரை ஆண்டவரே என்று அழைக்கும் பொழுது நீங்கள் அவரை தகப்பனாக அறியவில்லை பிதா அப்பாவாக அறியவில்லை என்பதுதான் ஒரு சாத்தியமாக இருக்கும்.
You know why many Roman Catholics pray to Mary?
ஏன் அநேக ரோமன் கத்தோலிக்கர்கள் மரியாளை மேரியை வணங்குகிறாள் என்று தெரியும்?
I don't judge them.
நான் அவளை நியாயந்திருப்பதில்லை.
They have been taught that way.
அவள் அப்படியாய் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள்.
I mean if your children went to a school where they were taught 2 plus 2 is 5. Okay, they believe 2 plus 2 is 5.
உங்கள் பிள்ளைகள் ஒரு பள்ளிக்கு போகிறார்கள், அங்கே ஆசிரியர் 2 கூட்டல் 2 = 5 என்று சொல்லி கொடுக்கிறார்கள். அவர் 2 கூட்டல் 2 5 தான் சொல்லி கொண்டிருப்பார்.
Don't blame your children, they got wrong teaching.
உங்கள் பிள்ளைகளை அதற்காக குறை சொல்ல வேண்டாம், தவறான ஒரு போதனை பெற்றுக் கொண்டார்கள்.
You go to the slums here and ask the children, why can't you understand English?
இங்கே இருக்கக்கூடிய குடிசை வாழ் பகுதிக்கு சென்று ஏன் நீங்கள் ஆங்கிலம் பேசுவதில்லை என்று கேட்டால்,
you are the stupid person who asked that question.
அப்படிப்பட்டவர்களிடையே போய் அப்படிப்பட்ட கேள்வியை கேட்பதற்கு நீங்கள் தான் ஒரு புத்திரனாக இருக்கிறீர்கள்.
They don't know because they were not sent to an English school like your children.
உங்களுடைய பிள்ளைகளை போல அவர் நல்ல ஒரு பள்ளிக்கு அனுப்பப்படவில்லை.
So when I see some Roman Catholic praying to Mary, I don't judge them.
ஆகவே ஒரு ரோமன் கத்தோலிக்கர் மரியாளை பார்த்து வேண்டும் பொழுது நான் அவளை நியாயந்திருப்பதில்லை.
That is as foolish as going to the slums and saying, why don't you speak English?
அது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது, குடிசை வாழ் பகுதிக்கு சென்று ஏன் நீ ஆங்கிலம் பேசக்கூடாது என்று சொல்லி கேட்பது போல.
I am not such a fool.
நான் அப்படிப்பட்ட ஒரு புத்திரன் அல்ல.
They were taught that way.
அவர்கள் அப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள்.
Where did that originate from?
ஆனால் அது எங்கே ஆரம்பித்தது?
They feel God is a person, father is very strict, got to be afraid of him.
Appa enbavar thavappan enbavar megavum kandippanavar, avai paathal bayamaga irukkirathu.
Even your some of your children feel that way.
Ungal pilligal appadi unaruvudillaya?
The way to reach daddy is through mummy.
Appa kitta edha solanumna amma kitta sonna podum appa kitta poirum.
So they go to Mary.
Agave Mariyal kitta pogirargal.
Say please tell daddy that I need something.
Enakku indha kaaryam thevanu appa kitta konja sollunga.
So that's how they feel.
Now
we may criticize the Roman Catholics for praying to Mary.
ரோமன் கத்தோலிக்கர்களை பார்த்து மரியாளை நோக்கி வேண்டுகிறார்களே என்று சொல்லி நாம் குறை சொல்லலாம்.
But do you pray to the Father yourself?
ஆனால் நீங்கள் உங்கள் தகப்பனை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிறீர்களா?
Otherwise don't throw stones at those Roman Catholics because you're also guilty.
நீங்களும் குற்றவாளிகளாக இருப்பதனாலே அவர்கள் மீது கல்லெறிய வேண்டாம்.
Jesus said when you pray say Father.
இயேசு கற்றுக் கொடுத்தார், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அப்பா என்று சொல்லி ஜெபியுங்கள்.
It's a very small thing.
சிறு காரியம் தான்.
But I know the change it brought in my life.
ஆனால் இது என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது என்பதை அறிந்திருக்கிறேன்.
Not to go through the ritual of saying our father who art in heaven.
பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே என்று சொல்லி ஒரு சடங்காச்சாரமாக கிளிப்பிளை போல சொல்லுகிற காரியம் அல்ல.
I used to say that from the time I was 6 years old. My parents taught me that.
என்னுடைய பெற்றோர் சொல்லி கொடுத்தபடியாலே 6 வயதிலிருந்தே நான் அந்த ஜெபத்தை செய்து வந்தேன்.
Every morning I never got out of bed before saying our father who art in heaven.
பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே என்ற ஜெபத்தை நான் சொல்லாமல் படுக்கையிலிருந்து எழுந்ததே கிடையாது. ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன்.
It's not just a question of calling him father.
ஆகவே அவரை ஏதோ அப்பா பிதாவே என்று அழைப்பது ஒரு காரியம்.
Knowing him as father.
அவரை தகப்பனாக அறிந்திருக்கிறீர்களா?
Knowing that he loves me.
அவர் என்னை நேசிக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறது.
More than any earthly father can love his child.
இந்த பூமிக்குரிய எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய மகனை அதிகமாக நேசிக்கிறதை காட்டிலும் அவர் என்னை அதிகமாக நேசிக்கிறார்.
Jesus frequently used illustrations to tell his speech disciples how much the father loved them.
எந்த அளவுக்கு அதிகமாக தகப்பன் உங்களை நேசிக்கிறார் என்பதை சொல்வதற்கு எத்தனையோ விளக்கங்களை இயேசு காண்பிக்கிறார் சீஷர்களுக்கு.
See for example the baptism in the Holy Spirit.
உதாரணமாக பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம்.
I have met so many people who are not sure will God baptize me in the Holy Spirit or not.
என்னை தேவன் அபிஷேகம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா என நிச்சயம் எனக்கு இல்லையே என்ற சந்தேகத்தில் இருக்கக்கூடிய அநேகரை நான் பார்த்திருக்கிறேன்.
You know what Jesus said?
இயேசு என்ன சொன்னார் தெரியுமா?
He said you fathers if your child asks you for bread will you give him a stone?
உங்களுடைய மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீர்களா? பூமிக்குரிய தகப்பன்மார்களே
மீனை
கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களா?
நோ
இல்லை.
லூக்கா
11:13 வாசிக்கிறோம்.
How much more your heavenly father will give the Holy Spirit to those who ask him.
தம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
Then why is it people have that doubt?
பின்னர் ஏன் மக்களுக்கு சந்தேகம் வருகிறது?
They don't know God is a father.
அவர்கள் தேவனை தகப்பனாக அப்பாவாக
அறியவில்லை. They don't know that he is such a loving father.
அவரை அந்த அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற ஒரு அப்பாவாக பார்க்கவில்லை.
In Matthew chapter 7,
மத்தேயு 7 ஆம் அதிகாரத்திலே
verse 6, 7 or 8 onwards.
7-8 வசனங்கள் முதற்கொண்டு
Jesus said how much more will your heavenly father give good things to those who ask him.
தம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரம தகப்பன் நன்மையான காரியங்களை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று வாசிக்கிறோம்.
So Holy Spirit or good things.
அவர் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகமானாலும் சரி நன்மையான காரியங்களானாலும் சரி.
God will only give me what is good.
தேவன் நன்மையானவைகள் எவைகளோ அவைகளை மட்டுமே தருவார்.
It is impossible for my father to give me anything bad.
கெட்ட காரியத்தை தீமையான காரியத்தை தகப்பனுக்கு கொடுப்பது என்பது அது கூடாத காரியம்.
Even earthly fathers, by mistake, they may give me something bad.
பூமிக்குரிய தகப்பன்மார்கள் ஏதோ தவறுதலாக கெட்ட காரியத்தை கொடுத்து விடலாம்.
Not my heavenly father.
ஒரு காலம் பரம தகப்பன் அப்படி செய்ய மாட்டார்.
When we are convinced about this,
நாம் இதை குறித்து முற்றிலுமாய் உணர்ந்திருக்கும் பொழுது,
all insecurity disappears from our life.
பாதுகாப்பற்ற தன்மை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு மறைந்து
போகிறது. All anxiety disappears from our life.
நம்முடைய கவலைகள் எல்லாம் மறைந்து விடுகிறது.
And we are so happy to entrust our future into our father's hand.
நம்முடைய எதிர்காலத்தை நம்முடைய அப்பாவுடைய கரத்திலே கொடுப்பதற்கு நாம் மிகுந்த சந்தோஷமுள்ளவர்களாய் மாறுவோம்.
Knowing that he sees the whole future.
அவர் முழு எதிர்காலத்தையும் முற்று நோக்கி கொண்டிருக்கிறார்.
Earthly fathers don't know anything about.
பூமிக்குரிய அப்பாமார்களுக்கு கூட எதிர்காலத்தை குறித்து தெரியாது.
He can guide us into the right path.
அவர் சரியான பாதையிலே நம்மை வழிநடத்த முடியும்.
He can guide our children into the right path.
நம்முடைய பிள்ளைகளை சரியான பாதையிலே அவர் நடத்த முடியும்.
What a lot of anxiety even many good parents have for their children.
அநேக நல்ல தகப்பன்மார்கள் கூட பெற்றோர்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளை குறித்து எவ்வளவு கவலைப்படுகிறார்கள்.
What will happen to my children?
பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமோ?
What will happen if I die?
நான் மறித்த பிறகு பிள்ளைகள் எப்படி இருப்பார்களோ?
You know where that comes from?
இந்த பயம் எங்கிருந்து வருகிறது தெரியுமா?
You don't know the father.
நீங்கள் தேவனை அப்பாவாக அறியவில்லை.
Jesus said, look at the birds, who feeds them?
நீங்கள் பறவைகளை கவனித்து பாருங்கள், அவர்களை போஷிக்கிறது யார்?
They don't have bank account, debit card, nothing.
அவர்களுக்கு டெபிட் கார்டு கிடையாது, வங்கியிலே கணக்கு கிடையாது, பணம் கிடையாது.
They have no storehouse where they store up for the food.
அவர்களுக்கு ஆகாரத்தை சேமித்து வைக்கக்கூடிய சேமிப்பு கிடங்கு என்று ஒன்று கிடையாது.
But you hardly find a dead bird on the ground.
ஆனால் நீங்கள் தரையிலே செத்த பறவைகள் குருவிகள் விழுந்து கிடக்கிறதை பார்க்கிறீர்களா?
How many birds have you found in your whole life dead of starvation?
பசி பட்டினியாலே செத்து போன பறவைகளை எத்தனை பறவைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்திருக்கிறீர்கள்?
I haven't seen one in 70 years.
70 வருஷங்களாக நான் ஒன்றை பார்க்கவில்லை.
Millions and millions of birds in the world.
உலகத்திலே கோடிக்கணக்கான பறவைகள் பட்சிகள் காணப்படுகிறது.
But I've never seen one dead of starvation.
ஆனால் பட்டினியாலே செத்து போன பறவை என்று ஒன்றை கூட நான் பார்க்கவில்லை.
So what shall we say?
நாம் என்ன சொல்லலாம்?
That our father cares for us.
நம்முடைய அப்பா நமக்காக கரிசனைப்படுகிறவராய் இருக்கிறார்.
See, when we think of our earthly needs,
நம்முடைய பூமிக்குரிய தேவைகளை குறித்து நாம் எண்ணும் பொழுது,
we can naturally be concerned about our children.
இயற்கையாகவே நாம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் கரிசனை உள்ளவர்களாய் இருக்கிறோம்.
We want them to get an education, we want them to get married and establish a home.
அவர்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்க வேண்டுமே, அவர்கள் நல்ல வாழ்க்கை துணையை தேர்வு செய்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும், நல்ல குடும்பத்தை ஸ்தாபிக்க வேண்டும்.
Genuine concern.
இவைகள் பொதுவாக இருக்கக்கூடிய கரிசனைகள்.
But if our confidence is in our ability to do that, you're going to have a lot of problems.
ஆனால் இவைகளை செய்வதற்கு உரிய திறன் நம்பிக்கை என்னிடத்திலே தான் இருக்கும் என்று சொன்னால் நிறைய பிரச்சனைகள் நான் சந்திக்க போகிறேன்.
There is a song which says, because Jesus lives, my little child can face an uncertain future.
என்னுடைய இயேசு ஜீவிக்கிறபடினாலே என்னுடைய பிள்ளை நிச்சயமற்ற ஒரு எதிர்காலத்தை சந்திப்பதற்கு தைரியம் பெற்றிருக்கிறது என்ற ஒரு பாடல் இருக்கிறது.
Our confidence must be that the Lord Jesus lives.
நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து வாழ்கிறார்.
The same father we have, our children must know him as our father.
நமக்கு இருக்கக்கூடிய அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும்.
The greatest inheritance you can give to your children is to help them to know God as their father.
உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சுதந்திரம் என்னவென்றால் தேவனை அவர்கள் அப்பாவாக அறிந்து கொள்ள
செய்வது. Otherwise, even if you are good parents,
அது இல்லாத பட்சத்திலே நீங்கள் நல்ல பெற்றோராக இருந்தாலும் கூட,
you will still leave your children as orphans.
உங்களுடைய பிள்ளைகளை திக்கற்றவர்களாக தான் விட்டு செல்வீர்கள்.
Remember that.
இதை ஞாபகத்தில் வைத்துக்
கொள்ளுங்கள். The best parents will leave their children as orphans if they don't lead them to God as their father.
தங்களுடைய பிள்ளைகளை தேவனை தங்களுடைய அப்பா என்று அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவிலே தங்களுடைய பிள்ளைகளை நடத்தாவிட்டால் சிறந்த பெற்றோர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளை அனாதைகளாக திக்கற்றவர்களாக தான் விட்டு செல்வார்.
You can teach them all the doctrines in scripture.
வேதத்தில் இருக்கக்கூடிய சகல உபதேசங்களையும் கற்றுக் கொடுக்கலாம்.
Salvation, justification, baptism, Holy Spirit, everything.
ரட்சிப்பு, நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ற சத்தியங்களை கற்றுக் கொடுக்கலாம்.
Most important is to know God as their father.
ஆனால் பிரதானமான காரியம் தேவனை அப்பாவாக அறிந்து கொள்வது.
When you read the teaching of Jesus,
இயேசுவின் போதனைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது,
how many verses do you find him teaching on justification and sanctification?
பரிசுத்தமாதலை குறித்தும் நீதிமானாக்கப்படுவதை குறித்தும் எத்தனை வசனங்களை இயேசு சொல்கிறதை நீங்கள் வாசிக்கிறீர்கள்?
How many verses do you find on how to be justified, how to be sanctified?
நீதிமானாக்கப்படுவது எப்படி, பரிசுத்தமாக்கப்படுவது எப்படி என்று சொல்லி எத்தனை வசனங்களை இயேசு சொன்ன வசனங்களை வாசிக்கிறீர்கள்?
Doctrine of baptism, he never spoke on those.
ஞானஸ்நான உபதேசங்களை குறித்தெல்லாம் நீங்கள் வாசிக்கிறீர்களா? இயேசு பேசாதே.
That all came later.
அவையெல்லாம் பின்னாக தான் வந்தது.
What did he lay a foundation?
ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால் ஒரு அஸ்திபாரத்தை போட்டார்.
God is your father.
தேவன் நம்முடைய அப்பா.
Don't try to learn all those other doctrines before you know this one.
இந்த உபதேசத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக மற்ற உபதேசங்கள் எல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள பிரயாசம் எடுக்க வேண்டாம்.
I can boldly say,
நான் தைரியமாய் சொல்ல முடியும்,
most of the problems among believers is because they don't know God is their father.
தேவனை தங்களுடைய அப்பாவாக அறியாதபடியினாலே தான் அநேக பிரச்சனைகள், சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம் விசுவாசிகளுக்கு இருக்கிறது.
Turn to John 16.
யோவான் 16 அதிகாரம்.
These are very interesting words in verse 25 to 27.
25 இருந்து 27 வரை மிகவும் சுவாரஸ்யமான வசனங்களாக இருக்கிறது.
John 16, 25 to 27.
யோவான் 16 அதிகாரம் 25 இருந்து 27 வசனங்கள்.
These things I have spoken to you in figurative language.
இவைகளை நான் உவமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன்.
An hour is coming when I will no more speak in figurative language but will tell you plainly of the Father.
காலம் வரும், அப்பொழுது நான் உவமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன்.
But you say, Lord, you already told us so many things about the Father.
ஆண்டவரே, நீர் ஏற்கனவே பிதாவை பற்றி அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறீர்.
No, no, no. What you have understood is only theory.
இல்லை, நீங்கள் விளங்கிக் கொண்டதெல்லாம் வெறும் கோட்பாடுகள் தான்.
You have seen it as examples.
நீங்கள் மாதிரியாக உவமைகளாக தான் பார்த்திருக்கிறீர்கள்.
You saw me comparing your heavenly father to earthly fathers.
பரலோக தகப்பனை பூமிக்குரிய தகப்பனோடு கூட ஒப்பிட்டு பார்த்து பேசுகிறதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள்.
Earthly fathers can do this, how much more your heavenly father will do this.
பூமிக்குரிய தகப்பனே இதை செய்தால் பரலோகத்தின் தகப்பன் செய்வது அதிக நிச்சயம் அல்லவா என்று நான் ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்கிறேன்.
That is a figurative language.
அது உவமைகளாய் சொல்லப்பட்ட பாஷை.
This is now on I will not speak in figurative language.
இனிமேல் நான் உவமைகளாக உங்களுடனே பேச மாட்டேன்.
I will not try to compare heavenly father with earthly fathers and try to say he is better.
பூமிக்குரிய தகப்பனையும் பரலோகத்துக்குரிய தகப்பனையும் ஒப்பிட்டு பார்த்து அவர் மேன்மையானவர், சிறந்தவர் என்றெல்லாம் நான் இனிமேல் சொல்லப் போவதில்லை.
I will show you plainly.
நான் வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன்.
Has he shown you plainly?
உங்களுக்கு வெளிப்படையாக அறிவித்திருக்கிறாரா?
Not just in figurative language comparing heavenly father with an earthly father.
ஒவ்வொரு தகப்பனையும் பிதாவோடு பரலோக தகப்பனோடு ஒப்பிட்டு உவமைகளாக பேசுவதல்ல, வெளிப்படையாக பேசி இருக்கிறாரா?
Plainly.
வெளிப்படையாக பேசி இருக்கிறார்.
God is my father.
தேவன் என்னுடைய அப்பா.
He is my own daddy.
என்னுடைய சொந்த அப்பா.
He is more close to me than anyone on this earth.
இந்த பூமியிலே வேறு யாரை காட்டிலும் என்னுடைய அப்பா, தேவன் ஆகிய என்னுடைய அப்பா எனக்கு நெருக்கமாக இருக்கிறார்.
More than my earthly parents.
பூமிக்குரிய பெற்றோரை காட்டிலும்,
more than my husband, more than my wife,
கணவனை காட்டிலும், மனைவியை காட்டிலும்,
more than closer than any enemy or devil or anybody,
எந்த சத்ருவா இருந்தாலும் பிசாசா இருந்தாலும் யாரை காட்டிலும்,
my father,
என்னுடைய அப்பா.
And he says in that day,
அந்த நாளிலே,
when you know God is your father,
நீங்கள் தேவனை பிதாவாக அறிந்து கொள்ளும் அந்த நாளிலே,
you will ask in my name,
என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் வேண்டிக் கொள்வீர்கள்.
And I don't say that I will ask the Father on your behalf.
உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை.
No.
இல்லை.
Because the Father himself loves you.
பிதாவே உங்களை நேசிக்கிறார். பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார்.
The Father himself loves you.
பிதா தாமே உங்களை நேசிக்கிறார்.
So I don't have to pray to the Father on your behalf.
ஆகவே உங்கள் சார்பாக நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ள இனிமேல் தேவை இல்லை.
Did you understand that?
விளங்கிக் கொண்டீர்களா?
I am not going to request the Father on your behalf.
உங்கள் சார்பாக நான் பிதாவினிடத்தில் போய் வேண்டிக் கொள்ளப் போவதில்லை.
The Father himself loves you.
பிதாவே உங்களை சிநேகிக்கிறார்.
Because you love me.
ஏனென்றால் நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள்.
See, I think ultimately that is the condition.
நாம் சொல்லப்போனால் இதுதான் அந்த நிபந்தனை.
If you love Jesus with all your heart, you will really know the Father plainly.
நீங்கள் இயேசுவை முழு இருதயமாய் நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் தகப்பனை அறிந்திருக்கிறீர்கள்.
And if you don't know the Father plainly,
வெளிப்படையாக நீங்கள் பிதாவை அறியவில்லை என்றால்,
but you know him only in figurative speech,
உவமைகளாய் தான் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்றால்,
then I would say, dear brother, sister, you don't love Jesus.
நீங்கள் இயேசுவை நேசிக்கவில்லை என்று தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன்.
If you don't love Jesus with all your heart, all your life you will be ignorant of knowing the Father plainly.
இயேசுவை முழுகிரதியமாய் நீங்கள் நேசிக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் வாழ்நாள் முழுவதுமாக நீங்கள் பிதாவை வெளிப்படையாக அறியாதவர்களாக தான் இருப்பீர்கள்.
Secret is to love Jesus with all your heart.
ரகசியம் எங்கே இருக்கிறது? இயேசுவை முழுகிரதியமாய் நேசிப்பது.
Many people know me as a preacher.
அநேகர் என்னை பிரசங்கியாராய் அறிந்திருக்கிறார்கள்.
I'm not a preacher.
நான் பிரசங்கியார் அல்ல.
I'm a lover.
நான் நேசிக்கிறவன்.
I love Jesus with all my heart.
நான் முழுகிரதியமாய் இயேசுவை நேசிக்கிறவன்.
To the best of my knowledge.
என்னுடைய அறிவு பூர்வமாக,
I can honestly say I don't desire anything on earth other than Jesus Christ.
நான் நேர்மையாக சொல்ல முடியும், இந்த பூமியில் இயேசுவை தவிர வேறு நான் எதையுமே விரும்பவில்லை.
I am thankful God has given me many things.
அநேக காரியங்களை தேவன் எனக்கு கொடுத்தபடியாலே அவருக்கு நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன்.
Ministry, I'm not at all interested in ministry.
ஊழியம், ஊழியத்தில் எனக்கு விருப்பமே இல்லை.
I love Jesus.
நான் இயேசுவை நேசிக்கிறேன்.
He tells me to do something, I do it.
அவர் ஏதாவது செய்ய சொன்னால் நான் செய்கிறேன்.
If he tells me don't do it, I won't do it. That's it.
செய்ய வேண்டாம் என்று சொன்னால் செய்ய மாட்டேன். அவ்வளவுதான்.
Many Christians I find they are so interested in some ministry.
அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஊழியம், ஊழியம், ஊழியம் என்பது அவ்வளவு வாஞ்சை.
Their ministry is so shallow.
ஊழியமானது ஆழமற்ற நிலையிலே இருக்கிறது.
They don't love Jesus with all their heart.
ஏனென்றால் அவர்கள் இயேசுவை முழு இருதயத்தோடு கூட நேசிப்பதில்லை.
But here it says the Father himself loves you because you have loved me.
நீங்கள் என்னை சிநேகித்து இருக்கிறபடினாலே பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார்.
I know that.
நான் அதை அறிந்திருக்கிறேன்.
Father loves me because I love Jesus.
நான் இயேசுவை நேசிக்கிறபடினாலே பிதா என்னை நேசிக்கிறார்.
So I want to say to all of you, my brothers and sisters,
என் அருமையான சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன்,
love Jesus more than you love your family.
உங்களுடைய குடும்பத்தை நேசிப்பதை காட்டிலும் இயேசுவை அதிகமாக நேசியுங்கள்.
It will go better with your family then.
அப்பொழுது உங்களுடைய குடும்பம் செம்மையாக இருக்கும்.
Love Jesus more than you love your job.
உங்களுடைய வேலையை காட்டிலும் அதிகமாக இயேசுவை நேசியுங்கள்.
More than you love money.
உங்களுடைய பணத்தை காட்டிலும் இயேசுவை அதிகமாக நேசியுங்கள்.
More than you love your house.
உங்களுடைய வீட்டை நேசிப்பதை காட்டிலும் அதிகமாக இயேசுவை நேசியுங்கள்.
All the plans you have made for the future.
உங்கள் எதிர்காலத்துக்கென்று நீங்கள் போட்டிருக்கிற திட்டத்தை காட்டிலும்
It's good. Make those plans.
திட்டங்கள் செய்வது நல்லதுதான்.
But love Jesus more than all those plans.
அவைகளை காட்டிலும் அதிகமாக இயேசுவை நேசியுங்கள்.
Always.
எப்பொழுதுமே.
I'll tell you another thing.
இன்னொரு காரியத்தை சொல்கிறேன்.
It's possible to love Jesus and after a while not love him so much.
ஆரம்பத்திலே ஆண்டவரை இயேசுவை நேசித்து இருக்கிறவர்கள் ஆனால் காலங்கள் செல்ல செல்ல அந்த நேசத்திலே குறைவு ஏற்பட ஆரம்பிக்கும்.
I think most people who are really converted really love Jesus with all their heart on the day they are converted.
ரட்சிக்கப்பட்ட அநேகர் அவர் ரட்சிக்கப்பட்ட நாளிலே அதிகமாக இயேசுவை நேசித்தார்கள். அதிலே சந்தேகம் இல்லை.
After some time,
நாட்கள் கடந்து செல்ல செல்ல
they mingle round with half-hearted believers and they become like that.
பாதி இருதயமுடைய விசுவாசிகளோடு கூட கலந்து கலந்து அவர்களைப் போலவே இவர்களும் மாறி விடுகிறார்கள்.
You know, if you are sitting in a room where a lot of people are smoking cigarettes,
அநேகர் புகைப்பிடிக்கக்கூடியவர்களோடு கூட நீங்கள் ஒரு அறையில் உட்கார்ந்து கொண்டிருந்தால்
even though you never touched cigarettes in your life,
வாழ்க்கை முழுதுமாய் நான் புகை சிகரெட்டை தொட்டதே இல்லை என்று சொன்னாலும்
you come out your shirt is smelling of cigarettes.
வெளியே வந்து பார்த்தால் உங்களுடைய சட்டை சிகரெட் வாசனை அடிக்கும்.
They say, brother, have you been smoking cigarettes?
சௌரே, நீங்க சிகரெட் எதுவும் புகைப்பிடித்தீர்களா என்று கேட்பார்கள்.
Touched it in my life.
ஐயோ, வாழ்க்கை முழுதுமாய் நான் சிகரெட்டை தொட்டதே இல்லையே.
You are smelling like a smoker.
ஆனால் நீங்கள் புகைப்பிடிக்கிறவரை போல நாற்றம் வீசுகிறதே.
That's what happens when we mingle with people who are proud, we become proud.
அதே போலத்தான் பெருமையுள்ள மக்களோடு கூட நாம் பழகும் பொழுது நாமும் பெருமை அடைய ஆரம்பிக்கிறோம்.
We mingle with people who don't have standards in morality, we become like that.
ஒழுக்க நிலையிலே ஒரு தரத்தை பாதுகாத்துக் கொள்ளாதவர்களோடு கூட நாம் பழகும் பொழுது அவர்களைப் போல நாமும் மாறிவிடுகிறோம்.
So, let me share with you some things about knowing God as our Father.
ஆகவே தேவனை அப்பாவாக அறிந்து கொள்கிற காரியத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேச
போகிறேன். What did he mean when he said, in that day, you will know the Father?
அந்த நாளிலே நீங்கள் பிதாவை அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னாரே, அந்த காலம் வரும் என்றால் அந்த எந்த காலம்?
A little phrase in verse 26. In that day.
26 வசனத்திலே சிறு வாசகம், அந்த நாளில்.
Which day is that?
அது எந்த நாள்?
When Jesus comes again?
இயேசு மீண்டும் வரும்பொழுதா?
That's too late.
அது மிகவும் காலதாமதமாகி விடுமே.
I don't know, want to know God as Father when Jesus returns.
இயேசு மீண்டும் திரும்பி வரும்பொழுது போய் நான் தேவனை அப்பாவாக அறிந்து கொள்ள விரும்பவில்லை.
Jesus used that expression many times. In that day, in that day.
அந்த நாளிலே என்று சொல்லி பல நேரங்களிலே இயேசு இந்த வாசகத்தை பயன்படுத்தி இருக்கிறார்.
Some occasions he was talking about his second coming.
சில சமயங்களிலே அவர் இரண்டாம் முறையை குறித்து பேசுகிறார்.
But most of the time he was talking about the day of Pentecost.
ஆனால் பல சமயங்களிலே பெந்தேகோஸ்தே நாளை குறித்து அவர் பேசுகிறார்.
When these disciples would be baptized in the Holy Spirit and fire.
இந்த சீஷர்கள் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணப்படக்கூடிய அந்த நாளிலே அவர் பேசுகிறார்.
You know why I am not a Pentecostal or charismatic?
நான் ஏன் ஒரு பெந்தேகோஸ்தேக்காரனாகவோ அல்லது கரிஸ்மேட்டிக்காரனாகவோ இல்லை என்று தெரியுமா?
Though I believe and I've experienced the baptism in the Holy Spirit.
நான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நான் அனுபவித்திருக்கிறேன், அதிலே விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன்.
My whole life and ministry is based on the baptism in the Holy Spirit.
என்னுடைய முழு வாழ்க்கையும் முழு ஊழியமும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் அடிப்படையிலே கொண்டதாகும்.
I don't believe in this counterfeit that's going on in this Pentecostal charismatic church.
ஆனால் இந்த பெந்தேகோஸ்தே கரிஸ்மேடிக் வட்டாரங்களிலே இருக்கக்கூடிய போலியான அபிஷேகம் என்று சொல்லப்படக்கூடிய காரியத்திலே நான் நம்புவதில்லை.
That's like saying I don't believe in counterfeit 500 rupee notes. I want a real note.
எனக்கு உண்மையான 500 ரூபாய் நோட்டு வேண்டும். நான் எனக்கு கள்ள நோட்டு வேண்டாம் என்று சொல்வதை போல.
And the real baptism in the Holy Spirit,
உண்மையான பரிசுத்தாவின் அபிஷேகம்,
some amazing results come in our life.
அதிலே வியக்கத்தக்க விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்கும்.
Mainly,
பிரதானமாக,
I don't know the Father through illustrations. I know him plainly.
நான் ஓமைகளாக, ஓமைகள் மூலமாக பிதாவை நான் அறிந்து கொள்வதில்லை. நான் வெளிப்படையாக அவரை அறிந்து கொள்வேன்.
How does a little child recognize its mother.
எப்படி ஒரு சிறு குழந்தை தன்னுடைய தாயை அடையாளம் கண்டுகொள்கிறது?
Have you seen little children?
சின்ன பிள்ளைகளை பார்த்திருக்கீங்களா?
About 1 year old.
ஒரு வயது குழந்தை.
You try to take them.
அந்த குழந்தையை தூக்க போங்கள்.
It'll cry immediately.
உடனடியாக அழும்.
It'll reach out to its mother.
உடனே அம்மாவை அம்மாவிடத்தை தாவி போய்விடும்.
Who explained to that child this is your mother?
இதுதான் உடைய தாய் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு விளக்கி காட்டினது யார்?
Was it some illustration or example? No.
உமைகளையும் மாதிரிகளையும் எல்லாம் சொல்லி இதுதான் உடைய தாய் என்று சொல்லி கொடுத்தார்கள்.
Spontaneous inner knowledge. This is my mother.
தானாக உள் சார்ந்த ஒரு அறிவு இதுதான் உடைய தாய் என்று.
Do you know God like that?
அதுபோல நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்களா?
Many believers don't.
அநேக விசுவாசிகள் அறியவில்லை.
This is what the baptism in the Holy Spirit brings first.
இதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம் கொண்டு வருகிற முதல் அறிவு.
That's what he meant here.
இங்கே அதை தான் அவர் சொல்கிறார்.
An hour is coming, verse 25, when you will no longer know this figuratively.
காலம் வரும் அப்பொழுது உவமைகளாக நான் உங்களோட கூட பேச மாட்டேன் என்று சொல்றார்.
See, I can use so many stories and illustrations about fathers and mothers.
தாப்பன்மார்களையும் தாய்மார்களையும் குறித்து பல ஊமைகளையும் உதாரணங்களையும் மாதிரிகளையும் சொல்லலாம்.
The Old Testament, Isaiah 49:15.
ஏசாயா 49வது அதிகாரம் 50வது வசனம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். 15வது வசனம்.
The Lord said, can a mother forget her sucking child? They may forget, I will not forget you.
ஒரு தாய் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிறார்.
That is how he used examples to show God is like a mother who cares for you more than a mother will care for her sucking child.
ஒரு பால் குடிக்க கூடிய ஒரு குழந்தையை தாய் கவனிப்பது போல அதை காட்டிலும் அதிகமாக தேவன் ஒரு தாயை போல நம்மை நேசிக்கிறார் என்பதை ஊமையாக தேவன் சொல்லி காண்பிக்கிறார்.
I don't need such illustrations now.
இப்பொழுது எனக்கு அப்படிப்பட்ட விளக்கங்களும் ஊமைகளும் தேவையில்லை.
I don't need illustrations like my earthly father will not give me a stone, so therefore my heavenly father will not give me back.
என்னுடைய பூமிக்குரிய தகப்பன் ஒரு கல்லை கொடுக்க மாட்டார், ஆகவே என்னுடைய பரம தகப்பன் எனக்கு தீமை செய்ய மாட்டார் என்ற ஒரு அறிவு எனக்கு தேவை.
It's like in mathematics.
கணிதத்திலே
A equals B.
A சமம் B.
B equals C.
B சமம் C.
Therefore,
ஆகவே
A equals C.
A சமம் C.
You got it?
விளங்கி விட்டதா?
Very simple.
மிகவும் எளிய
A equals B.
A யும் B யும் சமம்.
B equals C.
B யும் C யும் சமம்.
Therefore,
ஆகவே
A equals C.
A யும் C யும் சமம்.
Your father will not give you a stone.
உங்க அப்பா உங்களுக்கு கல்லை கொடுக்க மாட்டார்.
Therefore, your heavenly father will not give you anything bad.
ஆகவே உங்கள் பரம தகப்பன் உங்களுக்கு கெட்ட காரியத்தை கொடுக்க மாட்டார்.
It's like studying algebra.
இது கணக்கு பாடத்தை படிப்பது போல.
But that is not how a little child knows its mother.
ஆனால் ஒரு சிறு குழந்தை தன்னுடைய தாயை இப்படி எல்லாம் கணக்கு போட்டு படிப்பதில்லை.
You tell a 1 year old, strangers will not look after your little baby. This must be your mother.
ஒரு வயது குழந்தையை பார்த்து அந்நிய ஒரு பெண்ணாக இருந்தால் இப்படி எல்லாம் உன்னை கவனிக்க மாட்டால், ஆகவே கண்டிப்பாக இது உங்களுக்கு தாயா தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்ல தேவையில்லை.
Not by illustrations.
ஊமைகளினாலே விளக்கங்களாலே சொல்ல தேவையில்லை.
There are many good illustrations.
அநேக நல்ல விளக்கங்கள் ஊமைகள் இருக்கிறது.
For those who are not filled with the Holy Spirit, they need that to preserve them.
பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவர்களுக்கு அவளை பாதுகாக்கும்படியாக இந்த ஊமைகள் விளக்கங்கள் அவசியம்.
Many Christians are under the law.
அநேக கிறிஸ்தவர்கள் பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிறார்கள்.
Under the law they did not know God is a father.
பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிறவர்கள் தேவனை அப்பாவாக அறிந்து கொள்ளவில்லை.
But was the law necessary?
ஆனால் பிரமாணம் தேவையா?
I always say old covenant is better than
no covenant. பழைய உடன்படிக்கையே இல்லாமல் இருப்பதை காட்டிலும் பழைய உடன்படிக்கையாவது நல்லது
என்றுதான். உடன்படிக்கையே
பெற்றுக்கொள்ளாத ஒரு பிரமாணங்களையே பெற்றுக்கொள்ளாத கோடிக்கணக்கான மக்களை காட்டிலும் பழைய உடன்படிக்கை பிரமாணங்களை பெற்றுக்கொண்ட இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவு மேலானவர்களாக இருந்தார்.
See what it says in Galatians 3:24.
கலாத்தியர் 3:24 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
Verse 23. Before faith came, we were kept in custody under the law.
விசுவாசம் வருகிறதுக்கு முன்பதாக நீங்கள் நியாய பிரமாணத்தின் கீழாக காவல்
பண்ணப்பட்டிருந்தீர்கள்.
பின்னர் வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக அடைக்கப்பட்டவர்களாக இருந்தீர்கள்.
Therefore the law was our tutor to lead us to Christ.
ஆகவே விசுவாச நியாய பிரமாணமானது நம்மை கிறிஸ்துவினிடத்திலே வழி நடத்துகிற உபாத்தியாக இருந்தது. 24வது.
Now one of the best paraphrase of the word tutor here is ayah.
இங்கே உபாத்தியாயர் என்கிற வார்த்தைக்கு நாம் நடைமுறையிலே சொல்ல போனால் ஆயா என்று சொல்லலாம்.
Mummy has gone to work.
அம்மா வேலைக்கு போய்விட்டார்கள்.
This child is 2 years old.
பிள்ளைக்கு 2 வயதுதான் ஆகிறது.
If you leave it alone, it'll burn itself or go into the street and kill itself in no time.
அந்த குழந்தை தனியாக விட்டுவிட்டு அம்மா போய்விட்டால் அந்த குழந்தை ஏதாவது எரித்து விடும் அல்லது ரோட்டுக்கு போய்விடும், தொலைந்து போய்விடும். ஆகவே ஒரு சம்பளத்தை கொடுத்து அந்த குழந்தையை பார்ப்பதற்கு ஒரு வேலைக்காரை வைக்கிறார்கள். ஆயா.
The ஆயா is to look after this child.
இந்த வேலைக்காரனுடைய வேலை அந்த குழந்தையை பராமரிப்பது.
You see some of these ayahs taking the 6 year old children to school.
நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா ஆயாமார்கள் ஆறு வயது குழந்தையை பள்ளிக்கு அழைத்து செல்வார்கள்.
It's not the mother.
அம்மா அல்ல.
It's an ஆயா.
ஆயா.
Maybe very faithful ஆயா.
அவர்கள் உண்மையுள்ள ஒரு வேலை செய்யக்கூடிய ஆயா.
It says here, it shuts you up. That means keeps the locked door until mommy comes.
அம்மா வரும் வரை கதவை அடைத்து வைத்திருப்பார்கள். வெளியே போக கூடாது அம்மா வரும் வரை என்று சொல்லி அடைக்கப்பட்டவர்.
But after the mommy comes,
தாய் வந்த உடனே,
what type of child is this still hanging on to the ஆயா?
ஆயாவையே பிடித்துக்கொண்டே இருந்த குழந்தை என்று சொன்னால் அது என்ன விதமான குழந்தை?
Mommy has come.
அம்மா வந்து விட்டார்கள்.
Mommy has given up her job now. There's no need of any ஆயா now.
அம்மா தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்து விட்டார்கள். இனிமேல் ஆயா தேவையில்லை.
Jesus has come.
இயேசு வந்து விட்டார்.
The Holy Spirit has come.
பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார்.
Show me that God is now my father and
தேவனுடைய அப்பா என்று காண்பிக்கும்படியாக ஆவியானவர் வந்து விட்டார்.
And my mother.
என்னுடைய அம்மா.
I don't need an ayah anymore.
இனிமேல் எனக்கு ஒரு ஆயா தேவையில்லை.
That's why I don't need the law.
ஆகவே தான் எனக்கு பிரமாணம் தேவையில்லை.
Because I have God himself.
தேவனே எனக்கு இருக்கிறபடியாலே.
See this people who try to keep the law.
பிரமாணங்களை கைக்கொள்ளுகிற மக்கள்
one day or the other they'll disobey.
ஏதோ ஒரு நாளிலே அல்லது மறுநாளிலே அவர்கள் கீழ்ப்படியாமல் போய்விடுவார்கள்.
Because it's difficult, you know, it's like a pig being controlled by chains.
பல சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு கட்டப்பட்டிருக்கக்கூடிய பன்றியை போல எவ்வளவு பிரமாணங்கள் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை.
You know, it's like some of these Alsatian dogs tied with chains in a house.
ஒரு வீட்டிலே Alsatian நாய் வளர்ந்திருக்கும் அதை சங்கிலினாலே கட்டியிருப்பார்கள்.
Barking.
குலைத்துக் கொண்டே இருக்கிறது.
Even though you see the chain, you're scared to go inside.
நீங்கள் அந்த செயின்ல கட்டப்பட்டிருக்கிறதை பார்த்தாலும் கூட உள்ளே போவதற்கு பயம்.
I'd be scared.
நான் பயப்படுவேன்.
I don't know how strong that chain is. If it breaks, I'm finished.
அந்த சங்கிலி எவ்வளவு வலிமுள்ளது என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை சங்கிலி அறுந்து விட்டால் என்ன நடக்கும்?
So this 10 commandments is like holding a pig with 10 chains saying don't get dirty
10 கட்டளைகள் என்பது 10 சங்கிலிகளை வைத்து பன்றியை கட்டி அசுத்தமாக்காதே என்று சொல்வது போல.
Sometimes the chain will snap and the pig gets dirty immediately.
திடீரென ஏதோ அந்த சங்கிலி அறுந்து விட்டால் அந்த பன்றி அசுத்தத்துக்குள்ளே போய் குதித்துவிடும்.
So people who live under the law one day or the other they'll break these commandments.
ஆகவே பிரமாணத்தின் கீழாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஏதோ ஒரு நாளிலே அந்த பிரமாணத்தை உடைத்து விடுவார்கள்.
They may tell lies.
போய் சொல்லி விடுவார்.
They may commit adultery.
விபச்சாரம் செய்து விடுவார்கள்.
They may covet something of their neighbors.
அயலகத்தாருடைய காரியங்களை வஞ்சித்து விடுவார்கள்.
Anything can happen.
வஞ்சித்து விடுவார்கள். எது என்ன வேண்டுமானால் நடக்கலாம்.
Because the law is not the permanent solution.
ஏனென்றால் பிரமாணம் என்பது நிரந்தரமான ஒரு தீர்வு அல்ல.
The permanent solution is to be baptized filled with the Holy Spirit.
நிரந்தரமான தீர்வு என்பது பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பப்படுவது.
And to live under that waterfall every day.
ஒவ்வொரு நாளும் அந்த நீர்வீழ்ச்சியின் கீழே வாழ்ந்து கொண்டிருப்பது.
All the time.
எல்லா நேரங்களிலேயும்.
Live under this waterfall of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் என்கிற நீர்வீழ்ச்சியின் கீழாக தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருப்பது.
I know God is my father.
தேவனே என்னுடைய அப்பாவாக அறிந்திருக்கிறேன்.
And I know that the Father himself loves me.
பிதாவே பிதாதாமே என்னை சிநேகிக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன்.
See Romans 8 it says when the Holy Spirit has come.
ரோமர் 8 ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது.
It says here we have received verse 15 we have received the spirit of adoption which cries out Abba Father.
அந்தபடி திரும்பவும் ரோமர் 8 ஆம் அதிகாரம் 15 ஆம் வசனம் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுகாதாரத்தின் ஆவியை பெற்றீர்கள்.
One is the spirit of fear.
ஒன்று பயத்தின் ஆவி.
If you got fear in you, it is a mark that you are not filled with the Holy Spirit.
உங்களுக்குள்ளே பயம் இருக்குமானால் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படவில்லை என்பதற்கு தெளிவான நிரூபணம்.
When you have the spirit of God fill you, you say Father.
தேவங்களை ஆவியினாலே நிரப்பி இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் அவரை அப்பாவே என்று கூப்பிடுவீர்கள்.
Almighty God becomes my father.
சர்வ வல்லமுள்ள தேவன் என்னுடைய அப்பாவாக இருக்கிறார்.
And the Holy Spirit bears witness with me that I am a child of God.
நான் தேவனுடைய பிள்ளை என்று பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட சாட்சி கொடுக்கிறார்.
And we have a need, we go to our father.
நமக்கு ஒரு தேவை இருக்குமானால் அப்பாவினிடத்திலே போகிறோம்.
Yesterday I was telling the pastors here.
நேற்றைய தினத்திலே பாஸ்டர்மார்கள் இங்கே வந்திருந்தார்கள். அவர்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருந்தேன்.
I said if your father is the richest man in this country.
உங்களுடைய அப்பா இந்த தேசத்திலே மிகுந்த பெரிய பணக்காரரா இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம்.
Your own father.
உங்களுடைய சொந்த தகப்பன்.
And you have a financial need.
உங்களுக்கு ஒரு பொருளாதார தேவை வருகிறது. பண தேவை வருகிறது.
Whom will you go to?
யாரிடத்திலே போவீர்கள்?
Will you go to your neighbor or go to your father?
பக்கத்து வீட்டுக்காரரிடத்திலே போவீர்களா அல்லது அப்பாவினிடத்திலே போவீர்களா?
Definitely unless you have a fight with your father you'll definitely go to your father.
உங்கள் அப்பாவினிடத்திலே சண்டை ஏதும் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அப்பாவினிடத்திலே தான் போவீர்கள்.
Why is it so many believers when they have a need they go to man instead of God?
ஏன் அநேக விசுவாசிகள் தங்களுக்கு தேவை என்று வரும்பொழுது தேவனிடத்திலே போவதற்கு பதிலாக மக்களிடத்திலே போகிறார்கள்?
Because they have a fight with God. They are fighting with their father and that's why they don't have communication.
அப்பாவோடு கூட தேவனோடு கூட அவர்களுக்கு ஒரு சண்டை இருக்கிறது. ஆகவே தான் தேவனிடத்திலே போவதில்லை. அவர்கள் மற்ற மக்களிடத்திலே போகிறார்கள்.
I don't have a fight with my father.
எனக்கு என்னுடைய தகப்பனிடத்திலே சண்டை இல்லை.
If I did something wrong, I apologize and say, Lord, it's my fault, forgive me.
ஆண்டவரே, என்னிடத்திலே குற்றம் இருக்கிறது என்றால் ஆண்டவரே என்னை மன்னித்து விடும் என்று சொல்லி நான் தேவனிடத்திலே
மன்னிப்பு கேட்பேன். And so I can go to my father for anything.
ஆகவே எந்த காரியம் வேண்டுமானால் நான் என்னுடைய தகப்பனுக்கு போகலாம். எந்த காரியமா இருந்தாலும்.
If I have a sickness, I go to him and ask him to heal me.
வியாதி இருந்தால் ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும் என்று தகப்பனுடைய போய் கேட்பேன்.
If I have financial need, I tell him please take care of that.
பண தேவை இருந்தால் தகப்பனே இந்த பண தேவை நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ள என்று
சொல்லி. Anything on earth, any need.
பூமியிலே எந்த ஒரு தேவையா இருந்தாலும் சரி.
You have a father, we can go to him.
தகப்பன் இருந்தால் அவரிடத்திலே நாம் போகலாம்.
And even, you know, I find a lot of Christian workers. I was speaking to the pastors yesterday.
நேற்று தினத்தில் நான் பாஸ்டர்களிடம் பேசிக்கொண்டிருந்தேன் அநேக ஊழியர்கள் கூட.
I said, why is it that in India,
இந்தியாவிலே
so much of Christian work, they don't go to God for their needs, they go to man.
எவ்வளவோ கிறிஸ்தவ ஊழியங்கள் நடைபெறுகிறது அந்த ஊழியங்களிலே உள்ளார்கள்.
One of the richest men in India is a man called Ambani who owns his Reliance Industries.
இந்தியாவிலே பணக்காரர்களே ஒருவர் இருக்கிறார் அவர்தான் அம்பானி.
Supposing I am a partner in the company.
நான் அந்த கம்பெனியிலே நானும் ஒரு பங்காளியா இருக்கேன்
என்று வைத்துக்கொள்வோம். One of the richest companies in India.
இந்தியாவிலே மிக பெரிய ஐஸ்வர்யமான ஒரு கம்பெனி.
I am wholeheartedly doing the work of that company.
நான் முழு இதயத்தோடு கூட அந்த கம்பெனியுடைய வேலையை செய்து
வருகிறேன். And there is a need for investment, some money to buy some land or something for the company.
அந்த கம்பெனிக்காக ஒரு நிலத்தை வாங்க வேண்டும், அதிலே ஒரு மூலதனம் செய்ய வேண்டும் என்று ஒரு தேவை இருக்கிறது.
Who will I go to for money?
நான் பணத்திற்காக யாரிடத்திலே போவேன்?
Do you?
உங்களிடத்திலே வருவேனா?
My neighbors?
பக்கத்து வீட்டுக்காரர்களிடத்திலே போவேனா?
Or to the boss?
அல்லது என்னுடைய மேல் அதிகாரத்திலே போவேனா?
I say, sir, I'm doing your work. We need some money to expand this company's work.
ஐயா, உங்களுடைய வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய கம்பெனியை விரிவாக்குவதற்கு நமக்கு இந்த நிலம் எல்லாம் வாங்க வேண்டும்.
And he'll give me enough.
போதுமானவர் இற்றை தருவார்.
That shows me that most people in India who are serving the Lord are not serving the Lord.
இது எதை காண்பிக்கிறது? இந்தியாவிலே ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிற அநேகர் தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை.
They don't have a good relationship with their master.
அல்லது தங்களுடைய எஜமானனோடு கூட அவர்களுக்கு ஒரு நல்ல உறவு இல்லை.
I have had a very good relationship with my master for so many years.
அநேக ஆண்டுகளாக எனக்கு என்னுடைய எஜமானனோடு கூட நல்ல ஒரு உறவு இருக்கிறது.
And in all of our churches, 35 years, we've never gone to a man for our needs.
35 ஆண்டுகளாக எங்களுடைய எல்லா சபைகளுடைய பணிகளிலுமே தேவை என்று வரும்பொழுது மனிதனிடத்தில் போனதே இல்லை.
We have gone to the proprietor of the work, Almighty God.
இந்த வேலையின் சொந்தக்காரராகிய சர்வ வல்லமுள்ள தேவனிடத்திலே சென்றிருக்கிறோம்.
For my family needs.
என் குடும்ப தேவைகள்.
Say, Lord, my family is your family.
ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் உம்முடைய குடும்பம்.
I'm saying that to you for your benefit.
உம்முடைய ஆதாயத்திற்காக, உம்முடைய நன்மைக்காக சொல்றேன்.
Dear brother and sister.
அருமையான சகோதர சகோதரிகளே.
All your problems are solved when you know God as your father.
நீங்கள் தேவனை உங்களுடைய அப்பாவாக அறிந்திருந்தால் உங்களுடைய சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும்.
Not with examples like if your earthly father did this therefore your heavenly father will do.
பூமிக்குரிய அப்பா இப்படி எல்லாம் செய்வார் என்று சொன்னால் பரலோகத்துக்குரிய அப்பா இப்படி எல்லாம் செய்வார் என்று சொல்லி ஊமைகள் எல்லாம் தேவையில்லை.
Just like that little child knows this is my mother.
இந்த சிறு குழந்தை இதுதான் என்னுடைய தாய் என்று அறிந்திருக்கிறது போல.
Not because of any proof that somebody drilled into its head.
ஏதோ தன்னுடைய தலையிலே அநேக நிருபணங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தபடினாலே அல்ல.
The Holy Spirit spontaneously shows me, oh, I've got a daddy in heaven.
பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக அவரே எனக்கு பரலோகத்திலே ஒரு அப்பா இருக்கிறார் என்று காண்பிக்கிறார்.
Nothing he cannot do.
அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
You know, I have been amazed that the most powerful statement on the sovereignty of God in the whole Bible was spoken by a heathen king.
இந்த முழு வேதாகமத்திலே தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள தன்மையை குறித்து பேசின ஒரு மனிதர் யார் என்று சொன்னால் புரத ஜாதியான ஒரு ராஜா.
Do you know the most powerful statement on the sovereignty of God in the whole Bible that I have found?
தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள தன்மையை குறித்து நான் வேதத்திலே கண்ட அந்த வாசகத்தை
spoken by any human being.
எந்த ஒரு மனிதனும் பேசின வார்த்தைகளிலே மிகவும் நல்ல வார்த்தைகள்.
Spoken by Nebuchadnezzar in Daniel chapter 4.
நெபுகாத்நேச்சார் தானியேல் 4 அதிகாரத்திலே பேசுகிறார்.
After God humbled him,
தேவன் அவனை தாழ்த்தின பிறகு
and broke his pride,
அவனுடைய வணங்கா கழுத்தை உடைத்த பிறகு,
this is what he said in chapter 4, Daniel 4 verse 34 and 35.
தானியேல் 4 அதிகாரம் 34-35 வசனங்கள்.
He says, when my reason returned to me,
என்னுடைய புத்தி எனக்கு திரும்ப வந்தபொழுது,
I raised my eyes toward heaven.
நான் வானத்துக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுத்தேன்.
I'll tell you, anybody whose reason has returned to him will lift his eyes to heaven.
நான் உங்களுக்கு சொல்கிறேன், யாருக்கெல்லாம் புத்தி திரும்ப வருகிறதோ அவர் தன்னுடைய கண்களை வானத்துக்கு நேராக தான் எடுப்பார்.
Those who are still looking at earthly things, their reason has not come back to them.
பூமிக்குரிய காரியங்களையே பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் இன்னும் அவர்களுக்கு புத்தி திரும்பவே இல்லை.
I remember one brother came to my house once.
ஒரு முறை ஒரு சகோதரன் வீட்டுக்கு வந்தார்.
He was little mentally retarded and
அவர் சற்று
sort of psychological problem.
அவருக்கு சற்று மன நோயினாலே பாதிக்கப்பட்டவராக இருந்தார்.
And his parents would give him electric shock and all that.
அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு மின்சார தாக்குதல் அதிர்ச்சி வைத்தியங்கள் எல்லாம் கொடுத்தார்கள்.
Psychiatric treatment and tablets and all that.
மனோ ரீதியான சிகிச்சைகள் எல்லாம் அவருக்கு கொடுத்தார்கள்.
But he had given his heart to Jesus.
ஆனால் அவருடைய உள்ளத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார்.
He had a lot of unnatural behavior sometimes.
ஆனால் சில சமயத்திலே அவருக்கு இயற்கைக்கு ஒத்துடாத சில பழக்கங்கள் எல்லாம் இருக்கும்.
His parents would say he's abnormal. Neighbors, relatives all would say he's abnormal.
தன்னுடைய பெற்றோர்களும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாரும் இவன் சரியானவன் நல்ல என்று சொல்லி சொல்லுவார்கள்.
I was the only person who loved him and said, "You're normal, brother. Don't worry."
நான் ஒருவன் தான் அவரை நேசித்து நீங்கள் நல்ல சாதாரணமாக தான் இருக்கிறீர்கள் நன்றாக தான் இருக்கிறீர்கள் என்று
சொல்வேன். You know, we have so many of these type of people who come to our church.
இப்படிப்பட்ட பலர் எங்களுடைய சபைகளுக்கு வருகிறதை பார்த்திருக்கிறோம்.
I asked the Lord, "Lord, how is it all these abnormal, mentally abnormal people come to our church?"
ஆண்டவரே, இப்படி மன வளர்ச்சி குண்டினவர்கள், மன வளர்ச்சியிலே பிரச்சனை உள்ளவர்கள் எப்படி எங்கள் சபைக்கு வருகிறார்கள் என்று நான் ஆண்டவரிடம் கேட்டேன்.
The Lord said, "Because you're the only ones who love them."
நீங்கள் தான் அவர்களை நேசிக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார்.
Oh, praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
So one day he came to my house.
அவர் இப்படிப்பட்ட அந்த நபர் என்னுடைய வீட்டுக்கு வந்தார்.
He said, "Brother Jack, everybody is calling me abnormal."
சகோதர ஜாக் அவர்களை எல்லாருமே என்னை பத்தி சரியில்லாதவன் அழைக்கிறார்கள்.
I said, "No, you're not abnormal."
இல்லை சகோதரனே, நீங்கள் அப்படி அல்ல என்று
சொன்னேன். The abnormal people in the world are those who have not surrendered their life to Jesus Christ.
இந்த பூமியிலே இயேசுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காதவர்கள் தான் புத்தி சரியில்லாதவர்கள்.
They are really abnormal.
அவர் உண்மையாலுமே புத்தி சரியில்லாதவர்கள்.
You've given your life to Christ, you're perfectly normal. Don't worry.
நீ உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து விட்டாய், நீ புத்தி சரியானவன் என்று சொன்னேன்.
This is what he said. When my reason returned to me, I lifted my eyes to heaven.
இங்க பாருங்கள், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தபோது என்னுடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன்.
And I blessed the most high.
உன்னதமானவரை நான் ஆராதித்தேன்.
And I praised and honored him who lives forever.
என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன்.
That's how you know whether your reason has returned to you, that you praise and bless him who lives forever.
நீங்கள் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை வாழ்ந்திருக்கிறவரை பார்த்து உயர்த்தி துதித்து போற்றுவீர்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு புத்தி வந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம்.
Otherwise you are mentally imbalanced.
மற்றவர்கள் எல்லாருமே அவர்கள் புத்தி சுயாதீனம் இல்லாதவர்கள்.
And he said his dominion is an everlasting dominion.
அவருடைய கர்த்தத்துவம் நித்திய கர்த்தத்துவம்.
His kingdom endures from generation to generation.
அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும்.
And listen to this.
இங்கே கவனித்து பாருங்கள்.
The most powerful statement on the sovereignty of God in the whole Bible.
தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள தன்மையை குறித்து சொல்லப்பட்டதன வல்லமையுள்ள வாசகம் முழு வாதகம் வேதாமத்திலேயும் இருக்கக்கூடிய வாசகம்.
All the inhabitants of the earth are like zero before him.
தேவனுக்கு முன்பாக பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை.
Your boss,
உங்களுடைய மேலதிகாரி,
your landlord,
உங்களுடைய சொந்த
troubling you,
உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய அயலகத்தார்,
all the evil people in the world,
உலகத்தில் உள்ள எல்லா தீமையான மக்கள்,
all the anti-Christian forces in India,
இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அந்திகிறிஸ்துனுடைய சக்தி,
everybody,
எல்லாரும்
is zero,
ஒன்றுமில்லை, பூஜ்யம்.
When your reason returns to you, you recognize that.
உங்களை பத்தி உங்களுக்கு திரும்ப வரும்பொழுது அதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள்.
You think, "Oh, they are so big, they can harm me."
ஐயோ, இவங்களா பெரியவர்களா இருக்கிறார்களே, சேனைகளா இருக்கிறார்களே.
Your reason has to come back to you, brother.
சகோதரனே, உங்கள் புத்தி உங்களுக்கு திரும்ப வர வேண்டி இருக்கிறது.
You need to learn from Nebuchadnezzar. We need to sit at Nebuchadnezzar's feet and say, "Brother, please teach me something about
Nebuchadnezzar." உடைய பாதத்திலே உட்கார்ந்து சகோதர நேபுகாத்நேச்சாரே, எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே போய் அமர வேண்டி இருக்கிறது.
And he will tell you some more.
இன்னும் அதிகமாய் சொல்வார்.
This almighty God does exactly what he wants in the heavens.
இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தமது சித்தத்தின்படியே வானத்திலே அவர் காரியங்களை
நடத்துகிறார். And he does exactly what he wants among all these zeros on the earth.
இந்த பூமியிலே இருக்கக்கூடிய பூஜ்யம் என்று எண்ணப்படுகிற மக்களிடத்திலேயும் அவர் எதை சித்தமாய் இருக்கிறார் அதையே செய்கிறார்.
And no one can stop his hand.
யாருமே அவருடைய கரத்தை தடுத்து நிறுத்த முடியாது.
And no one can say to him, "What are you doing?"
என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை.
You try and find a more complete statement about the sovereignty of God in the whole Bible. I haven't found it.
நான் இன்னுமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தன்மையை குறித்து இருக்கக்கூடிய வாசகங்களை வேதத்திலே இதே போல வேற எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. நீங்கள் கண்டுபிடியுங்கள்.
I have learned from Nebuchadnezzar.
Nebuchadnezzar tin naan kattukondeen.
Don't be so proud to think that Nebuchadnezzar cannot teach you anything.
Nebuchadnezzar ungalku ondrume kattukodukka mudiyadhu endru sollakoodiya alavukku perumaiya irukka vendam.
Nebuchadnezzar can teach you what some preachers cannot teach.
Anega prasangya sila prasangyargal ungalku solli kodukka mudiyadha kaaryangalai Nebuchadnezzar ungalku solli kodukka mudiyum.
God, Jesus, when he said, he didn't say pray our father. He did not say pray our father. He said pray our father in heaven.
எங்கள் பிதாவே என்று ஜெபிக்க கட்டுக்கொடுவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிக்க கட்டுக்கொடுத்தார். இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு.
Oh, God is my father, but I don't know whether he has got power.
தேவனுடைய தகப்பன் தான், ஆனால் அவருக்கு வல்லமை இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை.
Our father who art in heaven.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே.
Before whom all the inhabitants of the earth are zero.
அவருக்கு முன்பாக பூமியின் குடிகள் எல்லாம் பூஜ்யம், ஒன்றுமில்லை.
He can do anything in the heavens, he can do anything on the earth.
பரத்திலேயும் சரி பூமியிலேயும் சரி அவர் என்ன
வேண்டுமானாலும்
செய்யலாம்.
Now I am ready to pray.
இப்பொழுது நான் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன்.
That first statement, our Father who art in heaven, is the foundation for our faith.
நம்முடைய விசுவாசத்திற்கு அடிப்படையே அந்த கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜெபத்தின் முதல் ஒன்று ரெண்டு வரிகள் தான்.
Don't even start to pray until you say our Father who art in heaven.
பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய அப்பாவே என்று சொல்ல ஆரம்பிக்கும் வரைக்கும் நீங்கள் ஜெபத்தை தொடர்ந்து செய்ய வேண்டாம்.
How much the devil has cheated us.
எவ்வளவு பிசாசு நம்மை வஞ்சித்து விட்டான்.
I get mad at the devil because he's cheated God's people of their inheritance.
தேவனுடைய பிள்ளைகளுடைய சுதந்திரத்தை எவ்வளவோ சாத்தான் வஞ்சித்து விட்டான் என்று அவனை பார்க்கும்போது எனக்கு கோபம் வருகிறது.
What would I think of a lawyer who cheated poor people of their inheritance from a rich father?
ஒரு ஐசுரியான தகப்பனுடைய சொத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காதபடிக்கு ஏமாற்றின ஒரு வக்கீலை பார்த்து நான் எவ்வளவு கோபப்படுவேன்.
I'll call him every name. And crook and deceiver and cheat.
நீ ஒரு வஞ்சகன், ஏமாற்றுக்காரன் என்று சொல்லி என்னென்ன பேர் இருக்கிறது அவங்கெல்லாம் பார்த்து சொல்லுவேன்.
You cheated this poor people of their inheritance which their rich father gave them.
தங்களுடைய பணக்கார அப்பா அவர்களுக்கு கொடுத்த சொத்தை எல்லாம் வஞ்சித்து விட்டாயே என்று அவனை பார்த்து சொல்லுவேன்.
That's exactly how I feel about the devil.
இதே போலதான் பிசாசை பார்த்து நான் உணர்கிறேன்.
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
don't let the devil cheat you anymore.
இனிமேலும் பிசாசு உங்களை வஞ்சிக்க நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம்.
God is your father.
தேவனுடைய தகப்பன், அப்பா.
Talk to him.
அவரிடம் பேசுங்கள்.
Jesus said the father himself loves you.
பிதாவே, பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார்.
I'll tell you, you can understand this message.
இந்த செய்தியை நீங்கள் ஒருவேளை விளங்கிக் கொள்ளலாம்.
It's only figurative way you know that God is your father.
நீங்கள் ஊமைகளாகத்தான் பிதாவை அப்பா என்று தேவனை அப்பா என்று அறிந்திருக்கிறீர்கள்.
God to baptize you in the Holy Spirit.
தேவனே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் என்று தேவனுடைய கேளுங்கள்.
You don't need me to lay hands on your head.
உங்களுடைய தலையிலே நான் வந்து கை வைத்து ஜெபிக்க தேவையில்லை.
My empty hands on your empty head, nothing will happen.
என்னுடைய வெறும் கை உங்களுடைய வெறும் தலையிலே உட்கார்ந்துட்டால் ஒன்றும் நடக்காது.
Ask Jesus to lay his hands on your head.
இயேசுவே, உங்களுடைய கரத்தை என் மீது வையும் என்று கேளுங்கள்.
Fill you with the Holy Spirit.
அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார்.
And you will know God is your father just like that little baby knows.
அந்த சின்ன குழந்தை அம்மாவை தன்னுடைய அம்மா என்று அறிந்திருக்கிறது போல நீங்கள் அவரை அப்பா என்று அறிந்து கொள்வீர்கள்.
You may not be able to explain it like I can explain because I am a teacher.
நான் ஒரு போதகனாக இருக்கிறபடினாலே நான் விளக்கி சொல்லுகிறது போல உங்களாலே விளக்கி சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள்.
You ask that little 1 year old baby, can you explain how this is your mother? I don't know anything.
அந்த ஒரு வயது குழந்தையை பார்த்து இதுதான் உன்னுடைய அம்மா என்று எப்படி எனக்கு விளக்கி சொல்ல என்று கேட்டால் என்ன சொல்லும்? எனக்கு தெரியாது, விளக்க தெரியாது.
Okay, if you're a teacher, God will teach you how to explain.
ஒரு ஆசிரியராக இருந்தால் நீங்கள் விளக்கி சொல்லலாம்.
But you don't need to be a teacher to know God is your father.
ஆனால் தேவனை உங்களுடைய அப்பாவாக அறிந்திருப்பதற்கு நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்க தேவையில்லை.
That child is not even educated. It knows its mother.
அந்த குழந்தைக்கு படிப்பே இல்லை, ஆனாலும் தன்னுடைய தாயை தாயை அறிந்திருக்கிறது.
How secure that child feels.
அந்த குழந்தை எவ்வளவு பாதுகாப்பு உணர்வோடு கூட இருக்கு.
No worry, no fear.
எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை.
See that child sleeping in the cradle. Not a fear, not a worry.
தொட்டிலிலே, கட்டிலிலே அந்த குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கிற அந்த முகத்தை பாருங்கள். பயமே இல்லாத, பய உணர்வே இல்லாத குழந்தை.
That's how we are supposed to live on this earth.
இப்படித்தான் நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டியிருக்கிறது.
Because we have a father in heaven who cares for us.
நமக்காய் கரிசனை படக்கூடிய, அன்பு கூறக்கூடிய அப்பா பரலோகத்தில் இருக்கிறார்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
While our heads are bowed in prayer.
நம்முடைய தலைகள் ஜெபத்திலே வணங்கி இருக்கும் பொழுது,
will you pray that God will give you the fullness of the Holy Spirit in your life?
உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் நிறைவே தேவன் உங்களுக்கு கொடுக்க முடியா கேட்பீர்களா?
So that number one, that you'll know God is your father.
முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம், தேவனை உங்களை அப்பாவாக அறிந்து கொள்வீர்கள்.
Never mind if you speak in tongues or don't.
நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறீர்களா இல்லையா என்று அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
Know God is your father. That's more important.
அதே காட்டிலும் முக்கியமான காரியம் தேவனை உங்களை அப்பாவாய் அறிந்திருப்பதுதான்.
Lord, fill us with the Holy Spirit.
ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்பும்.
Jesus purchased this for us on the cross.
இயேசு சிலுவையிலே இதை நமக்காக விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார்.
We open ourselves to you.
ஆண்டவரே, நாங்கள் உமக்காக எங்களை திறந்து கொடுக்கிறோம்.
Father in heaven.
This
is our birthright.
இது எங்களுடைய பிறப்புரிமை. ஆண்டவரே,
pour out your spirit upon us.
ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் ஊற்றும். ஆண்டவரே,
we don't want just an emotional temporary experience.
ஆண்டவரே, ஏதோ உணர்ச்சி வசப்படக்கூடிய, ஆண்டவரே, ஒரு தற்காலிக உணர்வு எங்களுக்கு தேவையில்லை. ஆண்டவரே,
we want the deep reality of God himself coming inside and filling our being.
தேவனே, எங்களுக்குள்ளாக வந்து எங்களை நிரப்பக்கூடியதான ஒரு யதார்த்தமான ஒரு நிஜம் எங்களுக்கு வேண்டும்.
Changing our inner being.
எங்களுடைய உள்ளான நிலையை மாற்றக்கூடிய ஒரு
secure in God.
தேவனுக்குள்ள முழு பாதுகாப்புணர்வை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அனுபவம்.
Thank you, Father.
நன்றி ஆண்டவரே. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.
ஆமென்.